வந்தேகம் ஸ்ரீகுரு.
The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 11, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 4th of March, 1966, in New York, New York.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறவில் இரண்டாவது அத்தியாயம் பதினோராவது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் மார்ச் 4 தேதி நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
கிருஷ்ணா the Bhagavan. Bhagavan means that nobody can surpass his knowledge.
இங்க கிருஷ்ணர பகவான் அடையாளம் காணப்படுது. பகவான் அப்படின்னா அவருடைய அறிவை மிஞ்சியவர் யாரும் இல்லை.
Because I have already given the definition of Bhagavan, that a personality who is in full all the opulences, wealth, strength, fame, and knowledge, beauty, and renunciation, he is God.
Enna erkanave bhagavan kana varayare na koduthirken, adhavadhu endha oru nabar mulumiyana aishwaryangal, selvam, balam, pugal, arivu, alagu, thuravu ellathai kondirkaro avarudhan kadavul.
So now in this, at the present moment when people are godless, I think this definition is convincing. If you find out a personality, that one who has caught in full all these opulences, he is God.
இன்றைய காலகட்டத்தில் மக்கள் இறை உணர்வு இல்லாதவர்களா இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வரையறை ரொம்பவும் நம்பக்கூடியதா இருக்கு. இப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் முழுமையா இருக்கோ அவர் கடவுள்.
Then it will be very difficult to present an ordinary man as God.
அப்படின்னா ஒரு சாதாரண நபரை கடவுள்னு சொல்லிக்கிறது ரொம்ப கஷ்டமானதாயிடும்.
You will find that in the Bhagavad Gita, when Arjuna was convinced that Krishna is the Supreme Personality of God, but because in future others will have doubt about Krishna, he requested Krishna, will you show me your universal form?
பகவத் கீதையில நீங்க பார்க்கலாம், அர்ஜுனன் கிருஷ்ணரே பரம புருஷ பகவான்றத நம்பிய பிறகு, ஆனாலும் எதிர்காலத்தில் மக்கள் கிருஷ்ணரை சந்தேகப்படுவாங்கன்றதுக்காக அவன் கிருஷ்ணரிடத்துல நீங்க உங்களுடைய விஸ்வரூபத்தை காட்ட முடியுமான்னு வேண்டுகோள்
விடுக்கிறான்.
கிருஷ்ணர் அதை ஒற்றுக்கொண்டு அவனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினார்.
That means in future any intelligent man accepting a so-called God may also ask him, just show something that you are God.
அப்படின்னா எதிர்காலத்தில் எந்த ஒரு புத்திசாலி மனிதனும் யாராவது பெயரளவிலான கடவுள் அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க கடவுள்ன்றதுக்கு எதையாவது காட்டுங்கன்னு கேட்பாங்க.
Without showing something simply by false advertisement, one cannot be God.
அந்த மாதிரி எதுவும் காட்டாம வெறுமனே பொய்யான விளம்பரத்தினால ஒருத்தன் கடவுள் ஆயிட முடியாது.
The whole mistake is that we do not know what is God. We consider God maybe just like one of us. No.
இங்க பெரிய தப்பே என்னன்னா, கடவுள்னா என்னனே உனக்கு தெரியல, கடவுள்னா ஏதோ நம்மள ஒருத்தர் நீ நினைச்சிட்டு இருக்க, அதுவல்ல.
The God who is controlling such a huge affairs of universal administration, he cannot be. He is superconscious. That is superconscious.
Bhagavan Ravar in the Prabhanja Nirvaga Vivagarata இவ்வளவு பெரிய விஷயத்தை நிர்வகிச்சு கொண்டிருக்கார். அவர்தான் உச்சமான உணர்வுடையவர்.
Now, yet, asachyanan suchastam prajnabhanam subhasis. Now the whole living existence is a very subtle thing. Now, this body made of earth, water, fire, air, sky, this gross body. And behind this, there is another subtle body, that is mind, intelligence and ego.
Ipo, inga, asochan anvasochastvam prajnabhadam shabhasase, the motta uirvaligude irupu, romba suchamanadu. Ipo, in the udal, stola udal rikku, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த மாதிரி பஞ்சபூதங்களால் ஆனது. அதுக்கு பின்னாடி இன்னொரு சூட்சம உடல் இருக்கு, அது மனம், புத்தி, அகங்காரத்தால் ஆனது.
So, when we give up this gross body, that subtle body carries me to another gross body.
அப்படின்னா நான் இந்த ஸ்தூல சரீரத்தை விடும்போது அந்த சூட்சம சரீரமானது என்னை வேறொரு ஸ்தூல சரீரத்துக்கு தாங்கி செல்லுது.
So when this body is lifeless, that body, subtle body is not lifeless. Just like at night, when this gross body is asleep, the subtle body works. Therefore we dream.
இந்த உடல் உயிரற்று போகும்போது அந்த சூட்சம உடல் உயிரற்றதா இல்லை. எப்படி ராத்திரியில நம்ம தூங்கும் போது இந்த ஸ்தூல சரீரமானது உறக்கத்தில் இருக்கு, ஆனா சூட்சம உடல் இயங்கி கொண்டிருக்கு, அதனாலதான் நம்ம கனவு காண்றோம்.
அதனால
இந்த சூட்சம சரீரமானது நம்மை அடுத்த வாழ்க்கைக்கு, அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்லுது.
That how one man changes his body. Janjangamapi smaran loki tajatanti kalevaram. Now the subtle body, I mean to say mind, intelligence and ego, when these three things, psychic life, is absorbed in a certain kind of thought, the dying man gets a similar body in the next life.
எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்றான்ற அறிமுகத்தை ஏற்கனவே நான் கொடுத்திருக்கேன். எம் எம் வாபி ஸ்மரன் பகாவம் தஜ தந்தே கலைவரம். இப்போ இந்த சூட்சம சரீரமானது, அதாவது மனம், புத்தி, அகங்காரத்தாலானது, இந்த மூணு விஷயங்களுமே எப்போ ஒரு குறிப்பிட்ட சிந்தனையில் ஆழ்ந்து இருக்குதோ அப்போ அந்த மனிதன் இறக்கும்போது அதுக்கு தகுந்தா போல அவனுக்கு அடுத்த பிறவி கிடைக்குது.
That we shall come when we make progress in the study of Bhagavad Gita, just like the air passing over the rose tree carries the flavor of the rose, and the air passing over a filthy place carries the flavor of that filthy place. The air is pure, but because it is passing over certain conditions, it carries the flavor. Similarly, the mind, intelligence and ego carries the flavor of our present activities to the next life.
இதை பற்றி இந்த பகவத் கீதையை தொடர்ந்து நம்ம படிக்கும்போது இந்த பகுதிக்கு நம்ம வருவோம். இப்போ எப்படி காற்று வீசும்போது ஒரு ரோஜா செடி கடந்து வரும்போது அந்த ரோஜாவோட நறுமணத்தை தாங்கி வருது, அதே மாதிரி ஒரு குப்பை தொட்டியை தாண்டி வரும்போது அந்த குப்பையோட துர்நாற்றத்தையும் தாங்கி வருது. அதே மாதிரி இந்த மனசு, புத்தி, அகங்காரம் இதெல்லாம் நம்முடைய தற்போதைய வாழ்க்கையினுடைய வாசனையை அடுத்த வாழ்க்கைக்கு எடுத்து செல்லுது.
That is the subtle mystery of talks migration of the soul from one body to another.
அதுதான் ஒரு ஆத்மா எப்படி ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு இடம் பெயருதுன்றதுக்கான சூட்சமமான மர்மம் அது.
Now in this life we purify just like rose. The next life we shall get a body which is full of flavor.
இப்போ இந்த வாழ்க்கைய நம்ம தூய்மைப்படுத்தி கொண்டோம்னா எப்படி அந்த ரோஜா மலர் இருக்கோ அது மாதிரி நம்முடைய அடுத்த வாழ்க்கையில நமக்கு கிடைக்க உடைய உடலானது ஒரு நல்ல நறுமணம் கொண்டதாக இருக்கும்.
In this life, if we practice devotion of God, the next life is to become the associate of God.
இந்த வாழ்க்கையில இறைவனுக்கான பக்தியை நம்ம பயிற்சி செய்தோம்னா அடுத்த வாழ்க்கையில நம்ம பகவானுடைய சங்கத்தில் இருப்பவர்களா ஆயிடுவோம். சிந்தாமணி பிரகரஷத்மசு அப்படின்ற அந்த லோகத்துக்கு நம்ம மாற்றம் பெறுவோம்.
சிம்பிள் திங், தி ஹோல் திங் இஸ் இன் மை ஹெட். இஃப் ஐ வாண்ட் டு பி டிகிரேடட், I can prepare myself in this life for such degradation in the next life.
இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். மொத்தமே எல்லாமே என் கையில இருக்கு. இப்ப நான் வீழ்ச்சி அடையணும், நான் தாழ்ந்து போகணும் அப்படின்னா அடுத்த வாழ்க்கையில நான் தாழ்ந்து போகிறதுக்கு இந்த வாழ்க்கையிலேயே நான் என்ன தயார்படுத்திக் கொள்ளலாம்.
And if we want to elevate ourselves to the highest perfection of life, as to become one of the associates of God, we can prepare ourselves like that.
மேலும் உங்களது வாழ்க்கையின் மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை அடையணும், பகவானுடைய சங்கத்தில் ஒருத்தர ஆகணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா அதுக்காகவும் உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ள முடியும்.
You will find in the advanced chapter that Janti Deva Prata Divan Pitrin Janti Pitri Prataha. Now we are trying to go to the moon planet.
இதெல்லாம் நீங்க வரக்கூடிய அத்தியாயங்கள்ல பார்க்க முடியும். யாந்தி தேவா விரதா தேவான் பித்ரன் யாந்தி பித்ரு விரதா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் சந்திர மண்டலத்துக்கு போறதுக்கு முயற்சிக்கிறோம்.
Now here in this life, if we cultivate ourselves for with the same thought, the moon planet, that means the moon planet, about moon planet we have to hear and we have to think that I shall go in the such and such place, I shall, unless you hear, you cannot have idea.
இப்போ நம்ம அதே சிந்தனை இங்க வளர்த்து கொள்ளணும்னு வைங்க. இப்போ அதாவது நம்ம சந்திர மண்டலத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம நிறைய இந்த மாதிரி சந்திர மண்டலம் ஒரு லோகம், அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்றத நம்ம கேட்கணும். அந்த லோகத்தை பத்தி அதோட சிந்தனையை வளர்த்து கொள்ளணும். அப்படி செய்யலன பட்சத்தில் நம்ம அங்க போகவே முடியாது.
Just like our friend Mr. Cohen, he has left for California. Now, so far I am concerned, I have no idea of California.
எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்முடைய நண்பர் கோஹன் கலிபோர்னியாவுக்கு போயிருக்காரு. என்ன பொறுத்த வரையில கலிபோர்னியான்றத பத்தி எந்த ஒரு கருத்துமே எனக்கு கிடையாது.
Now he has told me that after reaching there, he will write about the description of the place. Now suppose if reading that description of the place, I think of going there, though so I prepare myself, why must go there?
இப்போ அவர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தை பற்றின வர்ணனைகளை நான் உங்களுக்கு கடிதம் எழுதி அனுப்புறேன்னு சொல்லியிருந்தார். இப்போ அந்த இடத்தை பத்தின விவரங்கள் எல்லாம் நான் படிக்கும்போது நான் அங்க போகணும்னு விரும்புறேன், அதுக்காக என்ன நான் தயாரப்படுத்திக்கிறேன். ஆமா, நான் அங்க போயாகணும்னு முடிவு பண்றேன்.
சோ ஜஸ்ட் லைக் ஐ வாஸ் டிஸ்கிரைபிங் தட் சிந்தாமணி தாம், வாட் சார்ட் ஆஃப் ட்ரீஸ் ஆர் தேர், அண்ட் யூ ஆர் வெரி மச் ப்ளீஸ் தட் ஐ மஸ்ட் கோ தேர்.
எடுத்துக்காட்டுக்கு அந்த சிந்தாமணி தாமத்தை பற்றி உங்களுக்கு நான் விவரித்து கொண்டிருந்த போது, ஓ என்ன மாதிரியான மரங்கள் அங்க இருக்குன்னு நான் சொன்னேன். அதை கேட்ட நீங்க, ஓ நான் அங்க போகணும்னு நீங்க ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தீங்க.
So we have to hear. Unless we hear, what sort of God is, what sort of God's place is, what is the mode of life there, we cannot be attracted. We cannot be attracted.
அதனால நம்ம கேட்கணும், நம்ம கடவுளை பற்றி அவர் என்ன மாதிரியான கடவுள், அவருடைய இடம் எந்த மாதிரியானது, அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை எந்த விதமானது, இதெல்லாம் நம்ம கேட்டால் ஒழிய நம்ம அதனால ஈர்க்கப்பட மாட்டோம், நம்ம அதனால கவர்ச்சி அடைய மாட்டோம்.
So here they say gatasu or gatasu. There are two sort of bodies in which we are now entered. Now suppose gross body appears to be now dead and gone, stop. But one must know that subtle body has carried him to another body.
அதனால இங்க அவங்க என்ன சொல்றாங்க, கதாசும் அகதாசும் ச அப்படின்னா, இங்க ரெண்டு வகையான உடலுக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்தூல சரீரம் இறந்து போனது போல இருக்கு, அது செயல்படாம நின்று போச்சு. ஆனா இப்ப அந்த சூட்சும சரீரம் அவனை வேறொரு உடலுக்கு எடுத்துட்டு போயிருக்குன்றத நம்ம புரிந்து கொள்ளணும்.
The subtle body is not lost life. The life is there. So here Krishna says that either of the gross body or a subtle body has to be also left.
அதனால இந்த சூட்சும சரீரம் உயிரை விட்டுடல, உயிர் இருக்கதான் செய்யுது. ஆனா இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றார், அது ஸ்தூல சரீரமா இருந்தாலும் சரி, இப்போ அந்த சூட்சும சரீரம் கூட அதை விட்டு போயிடுச்சு.
When you get liberation, that subtle body, that egoistic life has also to be left.
எப்ப நீங்க விடுதலை அடைறீங்களோ அப்ப அந்த சூட்சும சரீரம், அந்த அகங்காரத்தோட இருக்கிற அந்த வாழ்க்கை, அதுவும் நீங்க விட்டுட்டு போயிடுறீங்க.
Now, see, at any condition, the body has to be left. So why one should cry for this body?
அதனால எந்த சூழ்நிலையிலையும் இந்த உடலே ஒருத்தரை விட்டுட்டு தான் போயாக வேண்டியிருக்கு. அப்படின்னும் போது இந்த உடலுக்காக ஏன் ஒருத்தர் அழணும்?
Therefore Krishna says that a larded man does not lament over this body.
அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், கற்றறிந்தவன் இந்த உடலுக்காக வருந்துவதில்லை.
The whole question that a soul is different from this body, the whole question is solved in one verse.
ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டாலே எல்லா கேள்விகளுக்கும் தீர்வு காணப்படுறது இந்த ஒரு ஸ்லோகத்திலே.
கதாசும் அகதாசும் நானு சூசந்தி பண்டிதா. One who is actually learned, he does not, he has no concern of this body.
கதாசும் அகதாசும் நானு சூசந்தி பண்டிதா. உண்மையிலே கற்றறிந்த ஒருத்தன் இந்த உடலை பற்றி அக்கறை கொள்வதே இல்லை.
He is concerned with the activities of the soul.
அவர் அந்த ஆத்மாவுடைய செயல்பாடுகளை தான் கருதி கொள்றார்.
So you are speaking of so many things that if this my friends die, their wives will become widow. These are all according to the bodily relation you are speaking.
நீ எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசின, இவர்கள்லாம் என்னுடைய நண்பர்கள், இவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மனைவிகள்லாம் விதவையாயிடுவாங்க, இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உடல் ரீதியான உறவுனாலதான் நீ பேசுறது எல்லாமே.
And you are posing yourself just like a boy, very learned man, but you are a fool number one, because your whole conception is on the body.
ஆனா நீ வந்து உன்னை ஒரு பெரிய கற்றறிந்தவனை போல காட்டிக்கொள்ற, ஆனா நீ மிகப்பெரிய முட்டாள். ஏன்னா எல்லாமே இந்த உடல் சம்பந்தமான எண்ணத்தினால தான் உன்னுடைய சிந்தனைகள் இருக்கு.
Your whole conception of argument with me was on the body, but you are posing himself that as if you are very learned man.
என்னுடனான உன்னுடைய வாதங்கள் எல்லாமே மொத்தமும் இந்த உடல் அடிப்படையிலானதா தான் இருக்கு, ஆனா நீ வந்து உன்னை ஒரு பெரிய கற்றறிந்த அறிஞனை போல காட்டிக்கொள்ற.
So anyone who has got conception, the identification of this body, he is not a learned man, he is a fool.
அதனால யாரோ ஒருத்தரா இருந்தாலும் இந்த உடல் என்ற எண்ணத்துல இருக்காங்க, இந்த உடலோட தன்னை அடையாளப்படுத்தி கொள்றாங்கன்னா அவன் கற்றறிந்தவன் அல்ல, அவன் முட்டாள்.
He may be into the calculation of academic education. He may be BA, MA, PhD, DSC or something like Dr. Hanna. But if he has got his identification with this body, he is not a learned man according to Bhagavad Gita.
ஒருவேளை இந்த பட்டப்படிப்பு ரீதியா பார்க்கும்போது அவன் பிஏ, எம்ஏ, பிஹெச்டி, டிஎஸ்சி இந்த மாதிரி ஏதாவது பட்டங்கள் வாங்கியிருக்கலாம், மருத்துவனா இருக்கலாம் அல்லது எது வேணா இருக்கலாம். ஆனா அவன் இந்த உடலோட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றான் போது அவன் பகவத் கீதையின் படி கற்றறிந்தவனே அல்ல. பகவத் கீதையின் படி மட்டுமல்ல, மொத்த வேத இலக்கியங்களுமே இதுதான் முதல் உபதேசமே.
If we want to make progress towards spiritual advancement of knowledge, this preliminary knowledge we must have, that I am not this body.
ஆன்மீக அறிவில வளர்ச்சி பெறணும்னு நீ விரும்பினா அப்போ நான் இந்த உடல் இல்லைன்ற இந்த ஆரம்ப பாடம் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்.
I am not this body. This is the preliminary standing of spiritual knowledge. This is not advancement. This is simply ABCD. ABCD of spiritual life.
நான் இந்த உடல் இல்லைன்றது இதுதான் ஆரம்ப நிலையே. இது ஆன்மீக அறிவினுடைய முன்னேற்றம் எல்லாம் கிடையாது. இது வெறுமனே ஆன்மீக வாழ்க்கையில ஆஇ மாதிரி தான்.
In the Bhagavad, there is a very nice verse in this connection, in which it is stated, ஜஸ்ஸாத்மபுத்தி குணபேதி தாதுகே சதிக் கலத்ராதி சுபௌம இஜ்ஜதி. ஜஸ்ஸாத்மபுத்தி குணபேதி தாதுகே. குணபே மீன்ஸ் திஸ் பேக் மேட் ஆஃப் த்ரீ எலிமெண்ட்ஸ்.
இது தொடர்பா ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. யசாத்மபுத்தி குணபேத்ருதாத்துகே ஸ்வதீகலத்ராதிஷு பௌமீச்சதி. யசாத்மபுத்தி குணபேத்ருதாத்துகே. குணபே அப்படின்னா இந்த பை. இந்த பையானது மூன்று விதமான வஸ்துக்களால் ஆனது.
Now according to Ayurvedic medical system, this body is made of three elements. Kapha, Pitta, Vayu.
இப்போ ஆயுர்வேத மருத்துவ ரீதியில் இந்த உடலானது கப்ப, பித்த, வாயு அப்படின்ற மூன்று பொருட்களால் ஆனது. கப்ப, பித்த, வாயு மூன்று பொருட்களா?
எஸ். கப் மீன்ஸ் கோல்ட், கோல்ட்னஸ்.
ஆமா, கப்ப. கப்ப அப்படின்னா சளி.
கப், கப், what you call கப், coughing. Kapha, Pitta, Vayu. Coldness, heat and air.
இருமல். அத என்ன சொல்லுவீங்க? இருமல். அது ஆமா. Kapha, Pitta, Vayu. குளிர்ச்சி, வெப்பம், காற்று.
Coldness, heat and air. Yes. Only these three things constitute this body.
குளிர்ச்சி, வெப்பம், காற்று, இந்த மூன்று விஷயங்களால தான் இந்த உடல் ஆயிருக்கு.
That which is called a bag made of three elements, coldness, air and fire.
அதனால தான் இது குளிர்ச்சி, காற்று, நெருப்பாலான ஒரு பையன்னு சொல்லப்படுது.
Heat, heat, coldness and air.
வெப்பம், வெப்பம், குளிர், காற்று.
This body is made.
இவைகளால் ஆனது தான் இந்த உடல். குளிர்ச்சி என்றது எதை குறிக்குது?
Coldness you can take it for water, all secretion.
குளிர்ச்சி என்றது தண்ணீர், திரவமான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம்.
Water, fire and air.
நீர், நெருப்பு, காற்று.
Now, இதை பாகவத் says that jasatma buddhi kunapeti dhaduke. If anyone is identified with this body made of water, air and fire.
இப்ப பாகவதம் என்ன சொல்லுது? எஸ்யாத்ம புத்தி குணபேத்ரி தாத்துக்கு யார் ஒருத்தர் இந்த நீர் காற்று நெருப்பாலான இந்த உடல் தான் நான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றாங்களோ எஸ்யாத்ம புத்தி குணபேத்ரி தாத்துக்கு இந்த மூணு விஷயங்களால் ஆனதுதான் இந்த உடல்
and sabhi kalatradishu and if one thinks the issues the by products of this body as his own kinsman
sadhi kalatradishu ipo inda udaloda urpathigal la thanudaiya sonda uravinarnu oruthan karudranna
just like my children my wife my relatives my father my mother my brother my nation my society everything is due to this bodily relation
pa sollona enoda kulandigal enudaiya manaivi enudaiya uravinargal enudaiya thandai enudaiya thai enudaiya sagodharar enudaiya naadu enudaiya samudayam ellame inda udal reethiyana uravu dhaan
there are thousands of women loitering in the street of the Divan and suppose I have got some bodily connection with you I call you my wife
இந்த நியூயார்க் வீதிகளில் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்கே இங்கே அலைந்து கொண்டிருந்தாலும் இப்போ உங்க கூட உடல் ரீதியான உறவு எனக்கு வந்துருச்சுன்னா உங்களை நான் என்னுடைய மனைவின்னு அழைக்கிறேன்
and because I have got bodily relation with you all the children produced by my children you see
உங்களுடனான அந்த உடல் உறவுனால இப்ப எனக்கு குழந்தைகள் உருவாகி இருக்கு அந்த குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள் நான் சொல்றேன் பாருங்க
so whole thing is the basic principle is wrong that I am this body
மொத்தத்துல நான் இந்த உடல் நினைக்கிற இந்த அடிப்படை கொள்கையே தவறானது
now from the expansion of the body the whole thing is false
இந்த உடலோட விரிவாக்கம் எடுத்துட்டோம்னா அது எல்லாமே பொய்யானதாவே போயிட்டு இருக்கு
because I am not this body so my expansion of body is also not a but whole world is going on this false impression
yena na inda udal alla adanalae inda udaloda virivakangal eduvum naan alla aana inda ulagam mottamo inda poyyana oru ennathila dhaan yengi kondirukku
the whole world is going on. they're fighting between one nation and another nation because due to this body so the sattva buddhi kunapetri dhadate one who is identified with this body which is made of water fire and air and the issues from this body as kinsman and own man the sattva buddhi kunapetri sadhik kalatradishu and attachment for such issues and bhoma ijyadhi and the land from which this body has grown up that is worshipable
the ulagame ipdi dhaan iyangitt irukku ipa sanda nadakkudu rendu naadugalukku mathiyila edanaala sanda nadakkudu inda udal endra adayalathinaala dhaan yasyaatma buddhi gunapetri dhaatuke yaar oruthar இந்த உடலோட அடையாளப்படுத்திக் கொள்றானோ நீர் நெருப்பு காற்று இதாலான இந்த பையோட உப உற்பத்திகளை தன்னுடைய உறவினராக கருதுறான் யஷாத்ம புத்தி குணபேத்ரி தாத்துக்கு ஸ்வதி கலத்ராசேஷு அதுக்கப்புறம் அவைகள் மேல பற்று வளர்த்து கொள்றான் அந்த உப உற்பத்திகள் மேல பௌமீஜத்தை அதுக்கப்புறம் அவன் பிறந்த இந்த பூமி வழிபாட்டிற்குரியதான் அவன் நினைக்கிறான் அவன் வளர்ந்த இந்த மண்ணு வழிபாட்டிற்குரியதா நினைக்கிறான்
Now everybody is fighting for the land. We are Indian, we are Pakistani, we are Vietnamese, we are American, we are German. The fighting, so much fighting is going on.
இப்ப எல்லாரும் நிலத்துக்காக சண்டை போடுறாங்க நாங்க இந்தியர்கள் நாங்க பாகிஸ்தானியர்கள் நாங்க வியட்நாம்காரங்க நாங்க அமெரிக்கர்கள் நாங்க ஜெர்மன்காரங்க அந்த அளவுக்கு அதுக்கு சண்டை போயிட்டு இருக்கு
The land for the land so land has become worshipable so worshipable that one is sacrificing his valuable life for that land
endha bhoomikaga avan sanda porano அந்த பூமி அந்த அளவுக்கு அவனுக்கு வழிபாட்டுக்குரியதா ஆகிறதுனால ரொம்ப மதிப்பு மிக்க அவன் உயிரையே கூட அதுக்காக அவன் தியாகம் பண்றான்.
பட் த லேண்ட் இஸ் சோ டியர், வை வித் ஹிஸ் பாடி ஹேஸ் பிகம் க்ரோன் அப் ஃப்ரம் திஸ் லேண்ட்.
அந்த நிலமானது அவனுக்கு அந்த அளவுக்கு பிரியமானதாகுது, காரணம் அந்த உடல் அந்த நிலத்தில் பிறந்து வளர்ந்ததுனால.
So that is also there, the bodily connection.
அதனால அதுவும் கூட இந்த உடல் ரீதியான தொடர்புல தான் இருக்கு.
The dasaku buddhi kunapeti thaake sadikalatradishu bhoma ijjati bhoma in the land that they have no what, they have no meaning for God. Not the Russian philosophy, they have no meaning for God, but they have every meaning for their land.
அதனால யசாத்ம புத்தி குணபேத்ரு தாதுக்கே ஸ்வதி கலத்ராதிஷு பௌமி ஜதி. இந்த ரஷ்யர்களுடைய தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கான அர்த்தம் தெரியாது, ஆனா இந்த பூமி நிலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அவங்ககிட்ட நிறைய அர்த்தம் வச்சிருக்காங்க. அதனால அந்த பூமி வந்து வழிபாட்டிற்குரியதா அவங்க அடையாளப்படுத்திக் கொள்றாங்க, அதுக்காக அந்த நிலத்துக்காக அவங்க எதையும் தியாகம் பண்ண தயாரா இருக்காங்க.
Jatith buddhi salile. Now, in Christian world also, that the water of the Jordan river is sacred, is considered.
Yasyatma buddhi gunapetritatukai. இந்த உடலோட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றவன் இந்த உடலில் இருந்து வரக்கூடிய உற்பத்திகளை வந்து தன்னுடைய உறவினர்களாக கருதக்கூடியவன், இந்த உடல் வளர்ந்த இந்த உடல் பிறந்த இந்த பூமியை வழிபாட்டிற்குரியதா கருதக்கூடியவன் எத்தீர்த்த புத்தி சலிலே. எத்தீர்த்த புத்தி சலிலேன்றது இப்போ கிறிஸ்தவர்கள் கூட இந்த ஜோர்டான் நதி வந்து ரொம்ப புனிதமானதாக கருதுறாங்க.
Similarly, Hindus also, when they go to some pilgrimage, they take bath on the sacred river. But one should know that going to the sacred place does not mean simply to take bath in that water.
அதே மாதிரி ஹிந்துக்களும் கூட புனித யாத்திரை போகும்போது புனித நதிகள்ல அவங்க நீராடுற வழக்கம் உண்டு, ஆனா அந்த புனித தீர்த்தங்கள்ல நீராடுறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த புனித தலத்துக்கு போறது இல்ல அப்படின்றத ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும்.
Real meaning of going to a sacred place to find out some intelligent scholar in spiritual knowledge, they are living there to make association with them, to take knowledge from them. That is the purpose of going to pilgrimage.
Punitha idangalukku poradoda unmayana artham enna na ange irukkakoodiya buddhisalithanamana aanmiga arivu konde arinjargala kandupidichi avargal ange vaandittirukanga avangaloda sangam eduthukonde அவங்கிட்ட இருந்து அறிவை பெறணும். இதுதான் புனித யாத்திரை போறதுக்கான நோக்கம்.
Because in pilgrimage, in holy places, just like my residence is at Vrindavan. So at Vrindavan there are many great scholars and saintly persons living.
ஏன்னா புனித ஸ்தலங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விருந்தாவனத்தில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அறிஞர்கள் பண்டிதர்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க.
So one should go to such holy places not simply to take bath in the water, but he must be intelligent enough to find out some spiritually advanced man living there and take instruction from him and benefited by that.
அதனால அந்த மாதிரியான இடங்களுக்கு ஒருத்தர் போறாருன்னா அங்க சும்மா போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றதுக்காக மட்டும் இருக்க கூடாது. அங்க புனிதமான ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்த நபர்கள் இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட இருந்து ஆன்மீக அறிவுரையை பெற்று அதனால பலன் அடையணும்.
But he does not go. He takes simply bath and purchases some gold and advertises, "Oh, I have been to such and such pilgrimage. ஆனா
இவன் அந்த மாதிரி போகறது இல்ல. அவன் சும்மா அங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு, ஓ நான் இந்த இடத்துக்குலாம் போனேன் அப்படின்னு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்றான். எஸ்யாத்ம புத்தி குணபேத்ருதாத்துக்கு எதீர்த்த புத்தி சலிலே நான் கருகிச்சு ஜனேஷு அபிஜேஷு.
He has the attachment for pilgrimage for taking bath only, but he has no attraction for the learned people there. You see?
புனித யாத்திரையில அங்க போய் ஸ்நானம் பண்றதுக்கு மட்டும்தான் இவனுக்கு ஈர்ப்பு இருக்க ஒழிய, அங்க இருக்கக்கூடிய கற்றறிந்த மக்கள்கிட்ட இருந்து அறிவு பெறணும்ன்றதுல ஈர்ப்பு இல்ல.
So, such kind of man is considered as ass.
அதனால இவ்வகையான மனிதர்கள் கழுதையாக கருதப்படுறாங்க. சயவ கோகரக, கோனா பசு, கரகன கழுதை.
சோ பிராக்டிகலி தி ஹோல் வேர்ல்ட் இஸ் மூவிங் ஆஸ் எ சிவிலைசேஷன் ஆஃப் காவ் அண்ட் ஆசஸ், பிகாஸ் தி ஹோல் திங் இஸ் ஐடென்டிபிகேஷன் வித் திஸ்.
அதனால நடைமுறையில இந்த மொத்த உலகமுமே இந்த கழுதைகள் மற்றும் பசுக்களோட நாகரிகமா தான் இயங்கி கொண்டிருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த உடலோட தான் தன்னை அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க.
Center is this body, an expansion of the body, the attraction, whole attraction is there.
இந்த உடல் தான் மையமா இருக்கு, இந்த உடல் தான் கவர்ச்சி கொண்டதா இருக்கு, இந்த உடல் தான் எல்லா ஈர்ப்புக்கும் காரணமா இருக்கு.
You want to?
இந்திய இடங்கள்ல புனிதமான இடங்களாக கருதப்படுபவை. அதுல ஒரு உண்மையும் கூட இருக்கு. ஏன்னா அங்க அந்த அளவுக்கு ஈர்ப்பு வர்றது இல்ல. ஏன்னா அங்க ஆமா ஆமா உறுதியா உறுதியா அது இருக்கதான் செய்யுது.
Then therefore the place itself has got some magnetism.
Yes.
ஆமா அதனால தான் அந்த இடத்துக்குனே ஒரு தனி ஈர்ப்பு சக்தி இருக்கும்.
Just like at Vrindavan that is practical. Now here I am sitting in New York, very great, the world's greatest city, so magnificent city, but my heart is always hankering after the Vrindavan.
இப்போ உதாரணத்துக்கு விருந்தாவன் நடைமுறையில இப்ப நான் இங்க நியூயார்க்ல உலகத்திலேயே மிக பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு நகரத்துல அமர்ந்திருக்கிறேன். ஆனா என்னுடைய எண்ணம் எல்லாம் எப்பொழுதும் விருந்தாவனத்துக்காக தான் இயங்கிட்டு இருக்கு. ஆமா நான் இங்க மகிழ்ச்சியா இல்ல.
I shall be very happy to return to my Vrindavan, that sacred place. But then why you are? Now, because it is my duty.
என்னுடைய விருந்தாவனத்துக்கு திரும்பி போறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். இந்த அது புனிதமான இடம். ஆனா ஏன் நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா இது என்னுடைய கடமை.
I have brought some message for you people. Because I am ordered by superior, my spiritual master.
ஏன்னா உங்களுக்காக சில செய்திகளை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய எஜமானரான என்னுடைய ஆன்மீக குரு எனக்கு கட்டளையிட்டு இருக்காரு.
That whatever you have learned, you should go to the western country and you must distribute this knowledge.
என்ன எல்லாம் நீ கற்றுக்கொண்டிருக்கிறியோ அதை எல்லாத்தையும் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் இந்த அறிவை நீ விநியோகம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு.
So in spite of all my difficulties, all my inconveniences, I am here because I am in duty.
என்னுடைய எல்லா சிரமங்களுக்கு மத்தியிலும் எல்லா அசௌகரியங்களுக்கு மத்தியிலும் நான் இங்க இருக்கேன்னா என்னுடைய கடமைன்றதுனால.
That is my personal convenience. If I go and sit down at Vrindavan, I shall be very comfortable there and I will have no anxiety, nothing of the sort, you see.
என்னோட தனிப்பட்ட சௌகரியம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் விருந்தாவனத்துக்கு போய் அங்க அவ்வளோ அமர்ந்துக்கலாம், அங்க ரொம்ப சௌகரியமா என்னால இருக்க முடியும். அங்க எனக்கு எந்த ஏக்கமும் இருக்காது, ஒண்ணுமே இது மாதிரி பிரச்சனை இருக்காது.
பட் ஐ ஹேவ் டேக்கன் ஆல் தி ரிஸ்க் இன் தி ஓல்ட் ஏஜ் பிகாஸ் ஐ ஆம் இன் டியூட்டி பவுண்ட். ஐ ஆம் இன் டியூட்டி பவுண்ட். சோ ஐ ஹேவ் டு எக்ஸிக்யூட் மை டியூட்டி இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் மை இன்கன்வீனியன்சஸ். தட் இஸ் தி ஐடியா.
ஆனாலும் இந்த வயதான காலத்தில் நான் இந்த ஆபத்தை எதிர்கொண்டிருக்கேன். ஏன்னா நான் கடமைப்பட்டவனாக இருக்கேன். என்னுடைய அசௌகரியங்கள் பொறுத்து கொண்டு கூட நான் என்னுடைய கடமைகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கேன். அதுதான் காரணம் இங்க.
சோ திஸ் இஸ் தி ஹோல் திங். தி ஹோல் பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ். ஒன்ஸ் ஹூ ஹஸ் பி கன்வின்ஸ்ட் தட் ஹி இஸ் நாட் திஸ் பாடி.
இதுதான் மொத்த விஷயமே. இந்த அடிப்படை கொள்கையே ஆன்மீக அறிவு வளர்ச்சியில நான் இந்த உடல் அல்லன்றதுல ஒருத்தர் முழுமையா நம்பணும்.
இஸ் நாட் திஸ் பாடி. Then other spiritual knowledge will begin.
அவன் இந்த உடல் அல்ல. அதுக்கப்புறம் மற்ற ஆன்மீக அறிவை எல்லாம் தொடங்கும்.
This is the basic principle. You will find it. You will find it in the Bhagavad Gita. This situation of spiritual life is called Brahma Bhuta Brahma. So,
இதுதான் அடிப்படை கொள்கை. இதை நீங்க பகவத்கீதையிலே பார்க்கலாம். இந்த நிலையை, இந்த ஆன்மீக வாழ்க்கை, இந்த நிலையை பிரம்மபூத்தன்னு அழைக்கப்படுது. பிரம்மன்
பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோதி ந காங்கதி சமஸ்தர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபதே பராம். சோ அன்லெஸ் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம்செல்ஃப் ஹி ஆல்சோ கனாட் அண்டர்ஸ்டாண்ட் காட் ஆல்சோ.
ஒருவன் தன்னை அறிந்தால் ஒழிய அவனால கடவுளையும் புரிந்து கொள்ள முடியாது.
மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் பொசிஷன். நவ வாட் டாக்டர் மிஸ்ரா இஸ் டீச்சிங் இஸ் வெரி நைஸ் பிகாஸ் ஹி இஸ் டீச்சிங் த ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ வாட் ஐ ஹாவ் வாட் ஐ தட்ஸ் வெரி குட். பட் தட் வாட் ஐ ஆம் கேன் பி நோன் from the Bhagavad Gita also, that I am not this body. I am not this body.
அவருடைய தவறான புரிதல் நிலையில இப்போ டாக்டர் மிஸ்ரா இங்க என்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ அதுவும் நல்லதுதான். ஏன்னா முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், நான் யார். அது ரொம்ப நல்லது. ஆனா அந்த நான் யார் அப்படின்றத நம்ம பகவத்கீதையிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். நான் இந்த உடல் அல்ல.
That knowledge, at least theoretically, one must accept that I am not this body.
நான் இந்த உடல் அல்ல என்ற அந்த அறிவு குறைஞ்சபட்சம் ஒருத்தர் ஏற்றறிவிலையாவது ஏற்றுக்கொள்ளப்படணும்.
Now, Krishna is describing that what is the position? I am not this body, that's our life. Now, actually, what we are? What we are? I am not body, that's our life. Then what we are. Now the next person is Krishna. We must always know that Krishna, here it is said, Bhagavan was.
இப்போ என்ன நிலை நம்மளுது அப்படின்றத கிருஷ்ணர் விளக்குறார். நான் இந்த உடல் அல்ல, அதெல்லாம் சரி. உண்மையிலே நம்ம யார்? நான் இந்த உடல் அல்ல, அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம யார்? அதுதான் இங்க கிருஷ்ணர் சொல்றார். பகவான் வாச்ச.
பகவான் வாச்ச. பகவான் வாச்ச மீன்ஸ் தட் ஹி ஹேஸ் காட் சோ எக்ஸ்டென்சிவ் நாலேஜ் தட் தேர் கேனாட் பி எனி மிஸ்டேக்.
பகவான் வாச்ச அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய அறிவு விரிவடைந்ததா இருக்குன்னா அவரிடத்துல குறைகளே எதுவும் கிடையாது.
இஸ் அதாரிட்டி. இஸ் அதாரிட்டி. So whatever he says is right. Is right. That is the conception of Bhagavan.
அவர் தான் அதிகாரி. அதனால அவர் என்ன சொன்னாலும் அது சரியானது. அதுதான் பகவான பெற்ற எண்ணம்.
Here it is not said Krishna Vacha. Because somebody may doubt Krishna. Well, Krishna was a historical personality. Why you should be so much concerned with Krishna as his general view?
இங்க கிருஷ்ண உவாச்சான்னு சொல்லப்படல. ஏன்னா ஒருத்தர் கிருஷ்ண மேல சந்தேகப்படலாம், பொதுவான பார்வையில் கிருஷ்ணர் வந்து ஒரு வரலாற்று நபர், ஏன் நம்ம அவருடைய கருத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் நினைக்கலாம்.
பட் ஹியர் இட் இஸ் சேட் பகவான் வாட் அண்ட் ஐ ஹவ் கிவன் ஹிம் தி டெஃபினேஷன் ஆஃப் பகவான் தட் ஹி இஸ் ஆல் நாலேஜ். சோ வாட் எவர் ஹி வில் ஸ்பீக் பகவான் தேர் கேனாட் பி எனி மிஸ்டேக். ஃபார் ஆர்டினரி பர்சன்ஸ் தேர் ஆர் ஃபோர் ஐ மீன் டிஃபிகல்டிஸ் ஃபோர் இம்பர்ஃபெக்ட்னஸ் just like we are ordinary men.
ஆனா இங்க பகவான் உவாச்சனு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே பகவானுக்கான வரையறை நான் கொடுத்திருக்கேன். அவர் எல்லா அறிவையும் கொண்டிருக்கவர். இப்போ அவர் என்ன பேசினாலும் பகவான் அப்படின் போது அங்கே எந்த குறைகளும் இருக்காது. இப்போ ஒரு சாதாரண நபர் அப்படின்னா நான்கு விதமான குறைகளோடு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் சாதாரண நபர்கள்.
We have got four imperfectness. What is that imperfectness? That we must commit mistake. We must commit mistake. Our constitutional position at the present moment is such that we are sure to commit mistake.
நம்ம எல்லாரும் நான்கு குறைகளோடு இருக்கோம். என்ன அந்த நான்கு குறைகள்? முதல்ல நம்ம தவறு செய்யக்கூடியவர்கள். இப்போ நம்முடைய இயற்கையான நிலை இப்போதைய நிலையில எப்படி இருக்கு அப்படின்னா, உறுதியா நம்ம எல்லாருமே தப்பு பண்றவங்க தான்.
Even greatest politician like Gandhi, he committed mistake. And so many great men, they committed mistake. To any human, there is this thought that any man, however he may be great in the estimation of this world, he is sure to commit mistake.
மிகப்பெரிய அரசியல்வாதியான காந்தி கூட தவற இழுத்திருக்கிறார். எத்தனையோ மிகப்பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் தப்பு பண்றாங்க. அதனாலதான் தவறு இழைப்பது மனித இயல்புன்னு சொல்லப்படுது. எந்த ஒரு நபராக இருந்தாலும், எவ்வளவுதான் இந்த உலகத்தினுடைய பார்வையில் அவர் மிகப்பெரியவராக மதிப்பிடப்பட்டாலும், உறுதியாக அவர் தவறு இழைக்கக்கூடியவர் தான்.
Another imperfection is that he is illusion. Illusion. Now, illusion, you can see, illusion means taking one thing for another. That is called illusion.
இன்னொரு குறை என்ன அப்படின்னா, அவன் மாயை வயப்பட்டிருக்கான். மாயை வயப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா எடுத்துக்கொள்றது. அதுக்கு பேரு மாயை வயப்பட்டிருக்கிறது.
Just like in the desert, accepting the sand as water. That is called illusion. Similarly, every one of us who are identified with this body, he is under illusion.
பாலைவனத்தில் மணலை பார்த்து தண்ணீரா நாம நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த உடலோட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றோம். அதனால நம்ம எல்லாருமே மாயை வயப்பட்டவர்கள்.
But that's a false thing. But he has no knowledge. Even President Johnson, he is under illusion. Even the greatest scientist, he is under this illusion. So, that one is sure to commit mistake, and one is under illusion, and Brahm, Pramad, and Vipralipsa. Vipralipsa means the tendency for cheating.
அது பொய்யான எண்ணம். ஆனா அவனுக்கு அறிவில்லை. ஜனாதிபதி ஜான்சன் கூட மாயை வயப்பட்டவர் தான். மிகப்பெரிய விஞ்ஞானியும் கூட மாய வயப்பட்டவர் தான். அதனால ஒருத்தர் தவறு செய்வது உறுதி, ஒருத்தர் மாய வயப்பட்டவராக இருக்கார். பிரம்ம பிரமாத விப்ரலிப்சா. விப்ரலிப்சா அப்படின்னா ஏமாற்றுவதற்கான சுபாவம்.
That is the third. First is that one is sure to commit mistake, one is sure to be in illusion, and one is adapted to cheat others.
அது மூணாவது விஷயம். முதல்ல தவறு செய்வது உறுதியானது, ரெண்டாவது மாய வயப்பட்டிருக்கிறதும் உறுதியானது, இப்ப மூணாவது ஏமாற்றும் சுபாவத்தை ஏற்றுக்கொள்றது.
Now he is imperfect, but he wants to give knowledge to others. That is cheating.
இப்ப அவனே பூரணமில்லாதவனா இருக்கிறான், ஆனா அவன் மற்றவர்களுக்கு அறிவை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அது ஏமாத்துறது.
Everyone is imperfect. But he wants to give knowledge to others. Then you can ask that You are also giving us knowledge. No, I am not giving you knowledge. I am speaking Bhagavad Gita. I am giving you knowledge as given by Lord Krishna. It is not my knowledge.
ஒவ்வொருத்தருமே குறைவுள்ளவர்கள் தான். ஆனா அவன் மற்றவர்களுக்கு அறிவை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நீங்களும் கூட அறிவை கொடுக்கறீங்களே? இல்ல, நான் அறிவை கொடுக்கல, நான் பகவத்கீதையை பேசுறேன். நான் இங்க கிருஷ்ணர் எப்படி அறிவுறுத்திருக்காரோ அந்த அறிவை உங்களுக்கு கொடுக்கறேன். இது என்னுடைய அறிவு அல்ல, ஆனா இது சொந்த விளக்கங்கள் ஆச்சே. இது சொந்த விளக்கம் அல்ல, இது படிக்கிறோம்.
I give you.
ஒருத்தர் ஏமாத்தலாமே.
No, that is also in the definition of a conditioned soul. These four principles are there.
ஏமாத்த இல்ல, அதுவும் கூட இந்த கட்டுண்ட ஆத்மாவோட வரையறை தான். இந்த நான்கு கொள்கைகள் இருக்கதான் செய்யுது.
It is not my manufactured thing. These are information from authoritative scriptures that a conditioned soul has four imperfectness.
இது நானா உருவாக்கின விஷயம் அல்ல, இது அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய தகவல். அதாவது கட்டுண்ட ஜீவன்களுக்கு நான்கு விதமான குறைபாடுகள் இருக்கு.
One imperfectness is that he is sure to commit mistake. He is illusion and he has got a tendency to cheat. And above all, his senses are imperfect.
அதாவது அவன் தவறு செய்வது உறுதியானது, அவன் மாயவயப்பட்டிருக்கான், மற்றவர்களை ஏமாற்றும் சுபாவம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அவனுடைய புலன்கள் குறைபாடுகள் கொண்டது.
So anyone who is above all these four imperfectness, who never commits mistake, who is never illusory, who never cheats other, and who has got perfect senses, he is God.
அதனால யார் ஒருத்தர் இந்த நான்கு குறைபாடுகளுக்கு மேம்பட்டவராக இருக்கிறாரோ, மற்றவர்களை ஏமாற்றாம இருக்கக்கூடியவர், தவறு இழைக்காம இருக்கக்கூடியவர், மாயவயப்படாம இருக்கக்கூடியவர், பூர்ணமான புலன்களை கொண்டிருக்கக்கூடியவர், அவர்தான் கடவுள். அது கடவுளுக்கான இன்னொரு வரையறை.
But anyone who comes to this stage of life, he is liberated.
கடவுள்னு அவர் மிக உச்சமானவர். ஆனா யார் ஒருத்தரும் இந்த நிலைக்கு வராங்களோ அவங்க விடுதலை அடைந்தவர்களாகிறாங்க.